Hallelujah.
அவர் வந்துட்டா எல்லாம் போதும் பாருங்க.
ஆமா ஆண்டவரே,
அவர் மாத்திரம் வந்துட்டாரு வாழ்க்கை இந்த வருஷத்துல நீ நினைக்காத இடத்துக்கு கொண்டு
போகும்.
அவருடைய அருகாமையை மாத்திரம் தேடு, அவருடைய அருகாமையை மாத்திரம் நீ தேடு, தேவ பிரசன்னத்தை மாத்திரம் நீ தேடு. வாழ்க்கை எவ்வளவாய் ஆசீர்வதிப்பார் தெரியுமாயா? அவரை துக்கப்படுத்தாதிருங்க. இந்த வருஷத்துல தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. யாரும் துக்கப்படுத்தாதே. அவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த தேவ பிரசன்னத்துல நான் சொல்றேன், யாரும் தேவ ஆவியானவர் துக்கப்படுத்துகிற விதமாக யாரும் நடக்காதீங்க. யாரும் நடக்காதீங்க. தேவன் உன்னை விட்டு விலகி விடுவா. தேவன் உன்னை விட்டு கடந்து சென்று விடுவா. அதற்கு பிறகு நீ புலம்பி பிரயோசனம் கிடையாது. தேவ ஆவியானவரை சுக்கப்படுத்த சுக்கப்படுத்துகிற விதமாக நடவாத, அலட்சியம் பண்ணுகிற விதமாக நடவாத. இந்த வருஷம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அவர் போனால் போனது தாயா. அவரை வர சொல்வது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா அவர் உனக்கு சொல்லாமலே போயிருவார்ப்பா. நல்ல ஆவியானவர் இந்த நாளுக்கு ஆயுஷ் தோத்திரம். உடைய பிரச்சனத்திற்கு ஆயுஷ் தோத்திரம். உடைய பிரச்சனத்திற்கு ஸ்தோத்திரம். உடைய பிரச்சனை தேவ ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்கே விடுதலை தாங்க, அங்கே வெற்றி தான் பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் துக்கப்படுத்தாதே. நீ துக்கப்படுத்தினியோ தேவ ஆவியானவர் உன்னை விட்டு போயிருவார். அதற்கு பிறகு நீ புலம்பி புரியோசனம் இல்ல பாரு.
In
Jesus name.
Hallelujah, hallelujah, hallelujah.
நசரேனா இயேசுவின் நாமத்தில்.
Hallelujah, hallelujah,
hallelujah. நசரேனா இயேசுவின் நாமத்தில். நல்லாண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. எங்களை எல்லாரையும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பி கேளுங்கள். ஒன்று ஜோவான் நாலாவது அதிகாரம். ஒன்று ஜோவான் நாலாவது அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. ஒன்று ஜோவான் நாலாவது அதிகாரம் 16 வசனம்.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனிலும் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
என்னுடைய இந்த வருஷத்தின் வேண்டுகோள் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் தேவனுடைய அன்பிலே பெறுகிற தேவனுடைய அன்பு நமக்குள்ளே நம்மளை இறுக்கி நொறுக்கி ஏவி விடணும் பாரு. தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா அநேக காரியங்கள் லேசாய் போய் விடும் பாருங்க. இந்த வருஷத்துல நீ வேண்டிக்கு நீ எத்தனை முடிவெடுத்தியோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த தேவ சமூகத்துல தேவனுடைய அன்பு உன்னை ஏவட்டுக்கு, நெருக்கி ஏவட்டுக்கும் பாரு. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் பாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பிலே நிறைந்திருக்க வேண்டியது அதிமுக்கிய அவசியம் என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது. தேவ அன்பிலே இருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான். தேவன் என்ன செய்கிறார்? அவனிலே நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் பாருங்க. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தேவன் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அன்பு கூர்ந்தார். யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களுக்கு நன்மை செய்தார். யாரோடையெல்லாம் பேசினாரோ அவர்களை வாழ வைத்தார். ஏன் தெரியுமா? அவர் அன்புள்ளவராயிருந்தார். அவர் அநேக இடங்களில் மனதுருகினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க. தேவன் மனதுருகிற தேவன். ஏன் தெரியுமா? அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகையினால உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு, தேவனுடைய அளவில்லாத அன்பு. அது மாத்திரம் இருந்துட்டு சொன்னா, அது மாத்திரம் எனக்குள்ள இருந்துட்டு சொன்னா, தேவன் எங்க இருக்கிறார் தெரியுமா? தேவன் எனக்குள்ள இருக்கிறாராம். திருப்பி வாசிங்க.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான்.
நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறார்.
தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
தேவன் என்ன செய்கிறார் ஐயா?
அவனில்
அவனிலே நிலைத்திருக்கிறார். அன்புள்ள மனுஷர்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. தேவனுடைய அன்பு யாரிடத்திலே அளவில்லாமல் இருக்கிறதோ அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை வேதத்தின்படி நாம் அடித்து சொல்லலாம் என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில நான் உன்னை கேட்கிறேன், உனக்குள்ள தேவனுடைய அன்பு எவ்வளவுத்துக்கு இருக்கிறது? அந்த அன்பு உன்னை எவ்வளவுத்துக்கு நெருக்கி ஏவுகிறது? இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவனுடைய அன்பு எவ்வளவுத்துக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறது? உன்னை ஆராய்ந்து பார்க்கிறாயா? இந்த வேலையில உன்னை ஆராய்ந்து பார்ப்பாயா? ஏன் தெரியுமா? தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், தேவன் என்னோடு பேச வேண்டும், தேவன் என்னோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி நாம் அலைந்து திரிகிறோமே, நாம் ஓடி திரிகிறோமே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருந்தால் தேவன் என்னிலே வாசம் பண்ணுகிறார். ஆகையினால நான் கேட்கிறது என்ன தெரியுமா? தேவ அன்பு எங்களுக்குள்ள எவ்வளவுத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியுமா? தெரியுமா எவ்வளவுத்துக்கு இருக்கிறது? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இந்த ஆராதனை. என்னுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்துல நாம் இதுவரைக்கும் இருந்த அன்பை விட ஒரு அளவு நாம் மேல போகணும் பாரு. தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் அன்பின் நிமித்தம் செய்யக்கூடாத காரியத்தையும் செய்ய துடிப்பான். தெரியுமா உங்களுக்கு, ஒரு மனுஷன் ஒருவரை நாம் எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறோம் என்ற அடிப்படையிலே செய்யக்கூடாதவையும் செய்ய துணிவா. உலகத்தின் அன்பு என்னத்தை தெரியுமா கடைசியிலே காண்பிக்கும்? வேதம் அப்படி சொல்லுகிறது, ஒரு அன்பனுடைய கடைசி முடிவு மரணம். ஒரு மனுஷன் என்ன தெரியுமா செய்வா? தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன் நண்பனுக்காக வேண்டி தன் உயிரை கொடுக்கிற அன்பை விட பெரிய அன்பு கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பூமி வானம் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து என்னையும் உன்னையும் அவர் எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறார் என்பதை சிலுவையிலே காட்டி கடந்து சென்றார். என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னா, நான் எவ்வளவுக்கு தேவனுடைய அன்பில் நாம் இருக்கிறோம், எவ்வளவுக்கு அந்த அன்பு எங்களுக்குள்ள இருக்கிறது. உன்னை ஆராய்ந்துப்பா, இன்றைக்கு முடிவு செய், இந்த வருஷத்திலே தேவனுடைய அன்பு என்னை எவ்வளவுக்கு நெருக்கி ஏவுறது என்று சொல்லி. கலாத்தியர் 5:14 வாசிங்கள். கலாத்தியர் 5:14 வாசிங்கள்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
நியாய பிரமாணம் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நாம் நிறைவேற்றணும் என்று சொல்லி சொன்னா, நாம் என்னிலே அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூர்ந்தால், வேதம் என்ன சொல்லுகிறது? நியாய பிரமாணம், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள், அவைகளை என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். அவ்வளவும் இது எவ்வளவு லேசா இருக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசித்து 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 நிறைவேற்றுவதை விட, ஒரு வார்த்தையிலே தேவனுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவது இலகுதானே. என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனிலே அன்பு கூறுகிற பொழுது நியாய பிரமாணத்தை என்ன செய்கிறோம்? திருப்பி வாசிங்கது.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
என்னில நான் அன்பு கூறுகிறது போல என்னும் ஒருவரில் அன்பு கூறுவது என்பது இலகுவான காரியம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் தைரியமா இங்க எழுதியிருக்கிறார். பாருங்க, பாரு, உன்னை நேசிக்கிறது போல நீ பொருளை நேசிப்பா என்று சொன்னா, நியாய பிரமாணத்தை நீ சீக்கிரத்தில் நிறைவேற்றுவாய், தேவனுடைய வார்த்தை நீ சீக்கிரத்தில் நிறைவேற்றுவாய். சீக்கிரத்தில் தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? தன்னை போல பிறனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்தில் இதை கற்றுக்கொள்ளுவாயாக. தேவனை நாம் நேசிக்கலாம் ஒரு வேளை, அளவில்லாமல் தேவனெல்லாம் அன்பு கூறலாம் ஒரு வேளை, ஆனால் நியாயப்பிரமாணத்தை தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டுமானால், என்னை போல மற்றவனை நேசிக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். வாசிங்கள் 1 ஜோவான் 4:12.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும்.
11:12 வாசிங்க. சீக்கிரம்.
நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்மை தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய்
இருக்கிறோம்.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும்.
தேவனை கண்டவர் யார்? வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நீயும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற பொழுது, பாசிங்க,
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார்,
தேவன் நமக்குள்ள இருக்கிறார். முதல்ல நாம பார்த்த வசனம் என்ன தெரியுமா? தேவனில் அன்பு கூறுகிற பொழுது, ஆண்டவரில் அன்பு கூறுகிற பொழுது, சகோதரர் நீங்க பாத்தீங்கன்னா, நீ உன் சக சகோதரர்களே அன்பு கூறுகிற பொழுது தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். இது வார்த்தையாகும். சோ நீ உன் சகோதரர்களே அன்பு கூறல் என்று சொல்லி சொன்னா, தேவன் உனக்குள்ள இல்லை என்பது சத்தியமாகும். தேவன் உனக்குள்ள இல்லை என்பது சத்தியமாகும். ஆகையினாலே தேவனிடத்தில் அன்பு கூற முயற்சி எடுக்கிற நான் என் சகோதரனிடத்திலையும் அன்பு கூற வேண்டியது மிகவும். இது ரெண்டுலையும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா, இந்த ரெண்டு வசனத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. உன்னை ஆராய்ந்துப்பா. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில தேவன் உண்மையிலேயே உனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? உன்னை ஆராய்ந்துப்பா. ஏன் தெரியுமா? தேவன் கிருபையினால் உனக்கு ஒரு வருஷத்தை கூட்டி தந்திருக்கிறார். கிருபையினால் உனக்கு ஒரு வருஷம். உனக்கு தெரியுமா, 31 தேதி இரவு 11:49 இருந்தவர் 31 தேதி முதலாவது நிமிஷத்தில் இந்த பூமியில இல்லை. அல்லாவிட்டால் 31 தேதி இருந்த அநேகர் இந்த 1 தேதி காண முடியாமல் போயிட்டது. இது உனக்கு தந்த கிருபை, உனக்கு தந்த இரக்கம், அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆகையினாலே தேவன் உனக்குள்ள இருக்கிறாரா? தேவன்ல அன்பு கூறலாம் பாருங்க. ஆனா சக சகோதரர்களே அன்பு கூர்ந்தால் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை.
நீங்க கண்டீங்களா? தேவனை கண்டீங்களா? தேவனை கண்டீங்களா? மோசேக்கு கூட ஆண்டவர் கடந்து போகிற பொழுது பின்பக்கத்தை காட்டி கடந்து சென்றார். அந்த பெரிய பரிசுத்தவான், அந்த பெரிய உத்தமன், உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லி ஆண்டவரே பதில் கொடுத்தார். இங்க என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தேவனை ஒருவரும் கண்டதில்லை, ஆனா 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 தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? வாசி.
நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும்.
அவருடைய அன்பும் நமக்குள்ள பூரணப்படும். அவரும் எங்களை அன்பு கூறுவார். அன்பு குறைந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம், அன்பில்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம், அன்புக்கு அலைந்து திரிகிற இந்த உலகம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அன்பே இல்ல பாருங்க. நான் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லலாம், இந்த இந்த பலிபிடுத்துக்கு தகுந்த வார்த்தை இல்ல பாருங்க. அது எனக்கு நேற்று நான் கேட்ட ஒரு மகன் ஒரு தாயை பார்த்து சொன்ன வார்த்தை, அது என்ன? அன்பு எங்கே என்ற அளவுக்கு போயிட்டு பாருங்க. அத நான் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுங்க. அதனால நான் சொல்லாம அப்படி கடந்து போயிடுறேன். சகோதரத்தில் அன்பு கூறு, உன் குடும்பத்தின் மீது அன்பு கூறு, உன் சபையின் மீது அன்பு கூறு, உன் ஊழியனுக்கு ஒரு அன்பு கூறு. தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை இதன் மூலமாய் மாத்திரமே காண்பிக்க முடியும். இதன் மூலமாக மாத்திரமே அதை நீ காண்பிக்க முடியும். தேவனும் உன்னிலே அன்பு கூறுவார். தேவன் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அலைகிறோம், அலைகிறோம் பாருங்க. ஜெபம் பண்ணுங்க, தேவன் என்னோடு பேசணும், அலைகிறோம் பாருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ தேவன்லே அன்பு கூர்ந்தால் நான் உனக்குள்ள இருக்கிறேன். நீ உன் சகோதரனிலே அன்பு கூர்ந்தால் நான் உனக்குள்ள இருக்கிறையா? நான் உன்னில அன்பு கூறுகிறேன். இதை விட இந்த வருஷத்துக்கு உனக்கு என்ன வேணும்? தேவன் உன்னோடு இருக்கணுமா வேண்டாமா? என்ன வேணும்? 1 பேதுரு 1:22 வாசிங்க.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
சுத்த இருதயத்தோடு. முதல்ல இந்த வாசிங்க, முதல் பக்கத்தை வாசிங்க.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்.
நிறுத்துங்க. மாயமற்ற சகோதர சிநேகம், மாயம் அத்த சகோதர சிநேகத்திற்கு இந்த வருஷத்திலே உன்னை ஒப்புக்கொள். உனக்கு இரக்கத்தின் நிமித்தம் தேவன் ஒரு வருஷத்தை தந்திருக்கிறார். மாயம் அத்த சகோதர தொடர்ந்து வாசி.
நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து.
ஆவியினாலே
சத்தியத்துக்கு
கீழ்ப்படிந்து கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அது எப்படி வருகிறது, எங்க இருந்து வருகிறது, ஏன் வருகிறது என்பது அவசியம் உனக்கு இல்ல. சத்தியத்துக்கு கீழ்ப்படி வாசிங்க.
உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா,
உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்குங்க.
சுத்த இருதயத்தோட ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
சுத்த இருதயத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல இருதயத்தோடு, நல்ல எண்ணத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. என்னுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா, இந்த வருஷத்திலே நாம் அன்பிலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனிலும் சரி, சபையிலும் சரி. சபையில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய சரீரத்தில் அன்பு கூறான் என்பதை மறைக்க கூடாது. உன் சகோதரத்தில் நீ அன்பு கூர்ந்தால் தேவனுடைய சரீரத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்பதை உறுதிப்படுத்திக்கொள். உன்னுடைய அன்பை ஆராய்ந்து பார், சகோதர அன்பை ஆராய்ந்து பார். எனக்கு தெரியுமாங்க, இந்த வசனம் சரியான கடினமான வார்த்தைகள். எல்லார் மீதிலும் உள்ளத்துல இருந்து உயிராக அன்பு கூறுவது என்பது லேசான காரியம் கிடையாது. அதனாலே தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், அப்படி நீ செய்தால் கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றுவாய். ஆகையினாலே போலியான அன்புக்கு இடம் கொடுக்காத, உண்மையான அன்புக்கு இடம் கொடு. இந்த வருஷத்துல இதற்கு நீ முடிவெடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் உன்னை நான் கேட்கிறேன். ரோமர் 12:9-10 வாசிங்கள்.
உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை ஒருத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் யாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். யுவத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
தொடர்ந்து வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க போறீங்க. 9 திருப்பி வாசிங்க நீங்க.
உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக.
உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. இந்த வருஷத்துல தேவனுடைய சமூகத்தில் என்று கேட்கிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. உங்கள் அன்பு அல்லாவிட்டால் என்னுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தொடர்ந்து வாசிங்க.
உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள்.
தீமையை வெறுத்துறீங்க, நன்மைகளை பற்றி கொள்ளுங்க. நல்லதை சிந்திங்க, நல்லதை நினைங்க, நல்லதை செயல்படுத்துங்க. தொடர்ந்து வாசிங்க.
சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவர் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
கனம் பண்ணுவதில் ஐயா, இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க. முன்னுக்கு போங்க, கையை கொடுங்க, ஆசீர்வதிங்க. பெரிய மனுஷர்களாக தெரியாதீங்க, பெரிய கனம். வேதத்தில் சில வார்த்தைகள் இருக்கிறது, நாம் பின்னுக்கு வாசிப்போம். ஏதோ நாம தான் சொல்லி தெரியாதீங்க, கையை கொடுங்க, ஆசீர்வதிங்க, வாழ்த்துங்க. கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்தி நடங்க, முந்தி நடங்க, முந்தி நடங்க, முன்னுக்கு போங்க. இந்த வருஷத்துல உங்களை அதற்கு ஒப்பு கொடுங்க ஐயா. அவங்க வந்துதான் தரணும், அவங்க வந்துதான் பேசணும், அவங்க வந்தா தான் எதுக்கும் என்று சொல்லி நில்லாத. நீ தேவனுடைய மனுஷன் என்பதை காண்பிக்கிறது எது தெரியுமா? நீ தேவ பிள்ளை என்பதை காண்பிக்கிறது எது தெரியுமா? நீ தேவன்ல அன்பு கூறுகிறதை காண்பிக்கிறது எது தெரியுமா? ஒரு மனுஷனிடத்திலே போய் உன் கையை கொடுத்து அவனை வாழ்த்தி அவனை கனம் பண்ணுவதில்லை. தொடர்ந்து வாசிங்க.
அசதியாயிராமல் யாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நினைச்சு நினைச்சு ஊழியம் செய்யாதீங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. இந்த பாருங்க, இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல முதலாவது ஆராதனையில நான் விரும்பினது என்ன தெரியுமா? நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுங்கன்னு சொல்லி நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். திரும்பாண்டா சொல்றேன், உங்களுக்கு நினைச்சு நினைச்சு ஓடாதீங்க, குந்தி குந்தி எழும்பினது போதும் என்று சொல்லி யோசுவா சொன்னான். நீங்கள் குந்தி குந்தி எழும்பினது போதும், தேவனை ஆராதித்தால் தேவனை ஆராதி இல்லையோ போ என்று சொல்லி சொன்னான். நான் உங்களுக்கு சொல்றது திரும்ப கேளுங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசி.
அசதியாயிராமல் யாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம்
செய்யுங்கள். கர்த்தருக்கு செய்யா ஊழியத்தை, தேவனுக்கு செய் ஊழியத்தை, யாருக்கும் செய்ய வேணாம், தேவனுக்கு செய். உனக்கு நினைச்ச உடனே செய்யாம இருக்கிறது, உனக்கு நினைச்ச உடனே படுத்திருக்கிறது, உனக்கு நினைச்சிருந்தா வர்றது. போன வருஷத்தை போல உனக்கு இந்த வருஷம் இருக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். போன வருஷத்திலே பாராட்டப்பட்ட கிருபை இந்த வருஷத்துல உனக்கு இருக்காது, சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா? அந்த நாளை நோக்கி நாம் போக 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 வார்த்தைகள் மாறிக்கொண்டே இருக்கும், வார்த்தைகள் வருகிற விதங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், தேவன் இறங்கி நடமாடுகிற விதம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகையினாலே போன வருஷம் நீ செய்த காரியத்தை மாதிரி இந்த வருஷத்துல செய்ய நினைச்சாய். தேவனுடைய சமூகத்தில் இரு, தேவனுடைய சமூகத்தில் இரு, தேவ ஊழியத்தை செய், தேவனுக்கென்று செய், வைராக்கியமா செய், விடாமல் செய், ஓடி ஓடி செய். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஊழியம் செய்.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள்.
உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை இந்த வருஷத்தில் ஒரு காரியம் செய்யுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க, ஐயா நல்ல ஆசீர்வதிங்க, நியாயம் பேசாதீங்க, சரிபுல கதையாதீங்க. உனக்கு அடுத்த காரியம் தேவனி சமத்துல இருந்து ஆசீர்வதி, இதுதான் வேதம் சொல்லுகிறது. உன்னை வேறு எதையும் செய்ய சொல்லி சொல்லலையே. இந்த தேவனுடைய சமூகத்தில் இந்த முதல் ஆராதனையில தேவ சமூகத்தில் இருந்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேளுங்க, கவனித்து கேளுங்க, கவனித்து கேளுங்க. ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்க பழகி கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வதிக்க தெரியலன்னு சொல்லிச்சுன்னா பரிதாபமான விஷயம். நல்லாய் ஆசீர்வதி, உனக்கு அது திரும்ப வந்து சேரும். நல்லாய் ஆசீர்வதி, உன் பிள்ளைகளுக்கு அது வந்து சேரும். நல்லாய் ஆசீர்வதி, உன் சந்ததிக்கு அது வந்து சேரும். தொடர்ந்து வாசி.
சந்தோஷப்படுகிறவனுடைய சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏகநிலை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவளை சிந்தியாமல் தாழ்மையானவளுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்.
இதுல எனக்கு பிடிச்ச வசனம் பாருங்க, எங்களுக்குத்தான் சொல்லி மேட்டுமையா நினையாதீங்க, இது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி மேட்டுமையா நினையாதீங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை, ஏக சிந்தை, ஒரு மனம், ஐக்கியம், அன்பு, ஏக சிந்தை வாசிங்க.
மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இழங்குங்கள்.
மேட்டுமையா சிந்தியாதீங்க, மேட்டுமையாக சொல்லி சிந்தியாதீங்க. ஏன் தெரியுமா? கரண்டி இல்லாத உன் வாழ்வு. இன்னைக்கு நான் கேள்வியில் பேசினேன், இந்த செய்தி பேசல, ஆனா பேசினேன், உன் வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கோட்ஷீட் பண்ணா கூட ஒரு கிழமைக்கு கரண்டி இருக்கிறது மாத்துறதுக்கு, உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு செகண்ட் கிடையாது மாத்துவதற்கு. ஆனா நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி வாழுகிறோம், என்ன செய்கிறோம்? உனக்கு கிருபியாய் கிடைத்த இந்த வருஷத்தை வீணாக்கிறாத. கிருபியாய் கிடைத்த இந்த வருஷம், ஒரு மனுஷன் வாழுவதும் மறிப்பதும் தேவனுடைய கரத்துல இருக்கிறது, அது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. ஆகையினால மேட்டுமையா சிந்தியாது. அடுத்த வாசிங்க, தொடர்ந்து. அப்படி
உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்,
உங்களையே பெரிய ஆக்கலன்னு சொல்லி இந்த வருஷத்துல தயவு செய்து எண்ணாதீங்க, தயவு செய்து எண்ணாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் ஆவியின் அறிவு இருக்குது, உங்களுக்கு தான் வசன அறிவு இருக்குது, உங்களுக்கு தான் வரத்துடைய அறிவு இருக்குது. கணீர் எல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நினையாத ஏன் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக சொல்றேன், நீ அறிந்திருக்கிற வேண்டிய அளவுக்கு உனக்கு ஒன்றுமே தெரிய, உன் வாழ்க்கை அது காட்டி கொடுக்குது, உன் செயற்கைகள் அது காட்டி கொடுக்குது, உன்னுடைய நடத்தைகள் அதை காட்டி கொடுக்குது, உன்னுடைய வாழ்வினுடைய முறைகள் அதை காட்டி கொடுக்குது. ஆகையினால உனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி துடியாத. கடந்து வாசிங்க,
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் ஜோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்கள் ஆளால மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள்.
ஒரு மனுஷன் தீமைக்கு தீமை செய்யாதீங்க,
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள்.
ஐயா, ஒரு மனுஷனுக்கும் தீமைக்கு தீமை செய்ய துணியாதீங்க. இந்த வருஷத்துல திரும்பவும் நான் சொல்றேன், இந்த வருஷத்துல திரும்பவும் நான் சொல்றேன், ஒருத்தவன் பேசினாலும் சரி, திட்டினாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, நீ தீமைக்கு தீமை செய்யாத. அது உனக்கு தகுந்ததல்ல, அது உன்னுடைய வேலை அல்ல. பேசினா பேசிட்டு போட்டும், திட்டினா திட்டிட்டு போ, வழிய பார்த்துட்டு போ. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வா. தேவன் உன்னை இந்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்தவருடைய கைவிடுவாரோ? யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், யோக்கியமானதை, நல்லதை, நீதியை, சரிக்கட்ட நாடுங்கள். மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்கள் நல்லது என்று சொல்லி கதைக்கிறதை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு முன்பாக இதையா சரி, இவன் தேவ மனுஷன், செய்யலாம் பாரு, இது காரியம், தேவ ராஜ்யத்துக்கு வளர்ச்சி என்று சொல்ல யோக்கியமானதை, நன்மையை, சரியானதை செய்யுங்கள். தொடர்ந்து வாசிங்க,
கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள்.
பாருங்க, எல்லாரோடும் சமாதானமாயிருங்க. கூடுமானால் ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வருகை இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நாள் உன்னால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது. வேதத்திலையும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒருவருக்கு மாத்திரம் தெரியுமா, அவர் வருகிற பொழுது, அவர் வருகிற பொழுது அவரே எல்லாம் அடிப்பார், அப்பதான் தெரியும் அவர் வர்றாருன்னு சொல்லி. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆகையினால நான் சொல்றேன், எல்லாரோடும் சமாதானமாயிருங்க, எல்லாரோடும் சந்தோஷமாயிருங்க. வாழ்க்கை குறுகியது என்று அந்த அதை நினைச்சு என்று சொல்லிச்சுன்னா வாழ்க்கை நீ சரியாய் வாழ்ந்துருவார். வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்றா அதை நீ இன்பமாய் மாற்றிக்கொள்வார். இல்லாவிட்ட நாம் நடக்கிற முறைகள் எப்படி உங்களை காண்பிக்க, நீங்களே பாருங்க. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்களே ஆராயுங்க இந்த நாள், இந்த வருஷத்துல, இல்லையா? பிறந்த வாசி,
பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு
போனீங்க.
பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால்.
பழி வாங்குறது என்பது அது ஒரு தேவ பிள்ளைக்கு தகுந்த தகுதி இல்லாத ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் இன்னைக்கு வாசிக்கிற வசனி நான் சீக்கிரமா போய் கொண்டிருக்கேன், எனக்கு நான் பல காரியங்கள் பார்க்க விரும்புறேன், ஆனா முடியுமா எனக்கு, நான் சீக்கிரத்துல முடிச்சிடுறேன். அது தேவனுக்குரிய காரியங்களை மனுஷர்களாகி நீங்கள் கையில் எடுக்காதீங்க. தேவனுக்குரிய சில காரியங்களை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். திரும்பவும் சொல்றேன், தேவனுக்குரிய காரியத்தை தேவனிடத்துல விட்டுருங்க. அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் கூடாது, அது எனக்கு தகுந்தது அல்ல, எனக்கு கூடாது, உன் சந்ததிக்கு உன் பிள்ளைகளுக்கு அது தகுந்தது அல்ல, அது கூடாது. வேதத்திலே அநேகர் துணிந்து சில காரியங்களை செய்த பொழுது தேவன் இறங்கினார், தேவன் இறங்கி வந்து தண்டித்தார், தேவன் உடனே தகுதி இல்லாதவைகளை நீங்கள் செய்ய துணியாதீர்கள். நியாயம் அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் சீக்கிரம்.
பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது,
பழி வாங்குறது தேவனுக்குரியது. ஒரு மனுஷன் பிள்ளை செய்தா, ஒரு மனுஷன் தவறு செய்தா, ஒரு மனுஷன் என்னதான் செய்தாலும் பழி வாங்குறது என்பது, நியாயம் செய்வது என்பது தேவனுக்குரியது. அதுல இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு இடம் கொடுங்க. அந்த வருகை நாட்கள்ல ஆண்டவர் இவைகளை கவனித்துக் கொள்வார், அதுக்கு இடம் கொடுங்க, அதுக்கு இடம் கொடுங்க. தேவனுடைய வருகையிலே அவர் விசாரித்துக் கொள்ளட்டுக்கும், அதுக்கு இடம் கொடுங்க ஐயா, இடம் கொடுங்க. தொடர்ந்து வாசிங்க,
நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாய்க்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லு.
நீ தீமையினால வெல்லாத, ஐ மீன் தீமையினாலே தீமை உன்னை வெல்லாத படிக்கு உன்னை பாதுகாத்துக்க. தீமை உன்னை வெல்லக்கூடாது, நன்மையினால வெல்லு, நன்மையினால வெல்லு. தீமை உன்னை வெல்லாத படிக்கு உன்னை பாதுகாத்துக்கொள்ளையா. தீமை உன்னை வெல்லாத படிக்கு உன்னை பாதுகாத்துக்கொள். மத்தேயு 5:44-45 வாசிங்க, சீக்கிரமா நான் போவோம். மத்தேயு 5:44-45.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை திணையுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
இங்க பாருங்க, நீங்கள் இப்படி செய்கிறதுனால நீங்க யாருக்கு புத்திரராயிருப்பீங்க? தேவனுக்கு புத்திரராயிருப்பீங்கப்பா. எப்ப அந்த வசனத்தை ஆரம்பித்த வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை திணையுங்கள்,
சத்துருக்களை சிணையுங்க. சரியான கடினமான வார்த்தை தெரியுமா? ஆனா நீ தேவனுக்கு புத்திரனாய் இருக்க விரும்புகிறாயா இல்லையா? நீ தேவனுக்கு புள்ளியாய் இருக்க விரும்புகிறாயா இல்லையா? எல்லாரும் நாம் தேவனுக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே, நாம் எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகள் என்று புலம்பி அழுகிறோமே. வேதம் என்ன சொல்லுகிறது? உன் சத்துருக்களை சிணையப்பா, உனக்கு அநியாயம் செய்யவர்களுக்கு நன்மை செய், அவர்களை வாழ்த்து, அவர்களை வாழவை. இந்த வார்த்தைகள் நான் நம்புகிறேன். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன், ஆராதனை 31 இரவு ஆராதனையில நான் இந்த வார்த்தைகளை பேசினேன் எனக்கு ஞாபகம். இல்ல அதுக்கு முதல் வருஷமே எனக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் நான் பேசினேன் எனக்கு ஞாபகம். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் எங்க தங்கி இருக்கு தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளையா? நான் தேவனுடைய புத்திரனா? நான் தேவனுக்கு பிள்ளையா? எண்ணத்துல தங்கி இருக்கு தெரியுமா? உன் சத்துருக்களை சிணை, உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு நன்மை செய், அப்பொழுது நீ தேவனுக்கு பிள்ளை, தேவனுக்கு புத்திரராய் இருப்பாய். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு செய்ய வேண்டியது நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. 1 John 3:14-15 வாசிங்கள். 1 John 3:14-15.
நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற இவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் இவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது, நித்திய ஜீவன் நிலைக்கிறாது என்று அறிவீர்கள்.
புரியுதா? நீங்க தேவனுடைய உங்கள் சகோதரர்கள் எல்லாட்ட தேவனுடைய பிள்ளைகளை அன்பு கூறினா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதா? இது உங்களுக்கு விளங்குதா? அந்த ரெண்டு வசனத்தை திருப்பி வாசிங்க.
நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
நாம் சகோதரர்களே அன்பு கூறுகிறபடியினால மரணத்தை விட்டு நீங்கி நாம் நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம்.
சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான்.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான்.
மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலை என்று அறிவீர்கள்.
கொலைபாதகனா எவன் இருக்கிறானோ அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் நிலையா இருக்காது. இந்த வசனங்களை எல்லாம் கீறுங்க, கீறி வையுங்க இல்லையா, வாசிங்க நல்லா இல்லையா. ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் முழுத்திலும் வாசிங்க இல்லையா, நல்லா வாசிச்சு 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 நல்லா பிய பிய வாசிங்க இல்லையா. என்ன தெரியுமா, நித்திய ஜீவன் எங்க தங்கி இருக்கு தெரியுமா? இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக பாவத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்ய முடியல, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியல. ஆனா இப்ப தேவனை அறிந்திருக்கிற நாம் சகோதரர்ல அன்பு கூறாததன் நிமித்தம் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியல. சரிதானே? ரெண்டு வார்த்தையும் சரிதானே?
நான் வாசிச்சது சொன்னது சரிதானே? ஆகையினாலே சகோதர அன்பல தேவன்ல அன்பல நிலை நில்லுங்க, இந்த வருஷத்துல நிலை நில்லுங்க, இந்த வருஷத்துல நின்று பிடிங்கய்யா. உன்னுடைய நடத்தைகள், உன்னுடைய நோக்கங்கள், உன்னுடைய சிந்தைகள் எல்லாம் கவனமாய் தேவன் இந்த வருஷத்திலே கவனிப்பார் என்பதை மறந்து விடாத. கவனமாய் கவனிப்பார், கவனமாய் கவனிப்பார். யோவான் 13:34-35 சீக்கிரம் வாசிங்க. யோவான் 13:34 சீக்கிரம் வாசிங்க. யோவான் 13:34-35
நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
தேவனுடைய பிள்ளை இல்லையா? ஆண்டவர் கொடுக்கிற உதாரணம் என்ன? நான் ஒருவரில் அன்பாய் இருந்தது போல நீ அன்பாயிரு. இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிற நீ, தேவனை பின்பற்ற வந்திருக்கிற நீ, தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் செய்தது போல செய்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து
கொள்வார்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய சீஷர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவனுடைய புத்திரர் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? ஐயா, உன்னுடைய வரமா, உன்னுடைய வசன அறிவா, உன்னுடைய ஊழியமா, உன்னுடைய காணிக்கையா, எது எது? இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில் விழுந்து விழுந்து கேட்கிறேன், சொல்லுங்க எது? நீ எனக்கு சீசர்லா இருக்கணும்னு சொன்னா அன்பு கூறு, அன்பு கூறு, அன்பு கூறு, அன்பு கூறையா. தேவன்ல நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே வண்ணமா தேவனுடைய சபையிலே அன்பு கூறு. அப்பொழுது நீ தேவனுக்கு புத்திரன், அப்பொழுது நீ தேவனுடைய சீஷன், அப்பொழுது நீ தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை மறந்து விடாதே, மறந்து விடாதே, மறந்து விடாதே. ஹாலலூயா. 1 Corinthians 13 முதலாவது வசனத்தில் இருந்து வாசிங்கள். 1 Corinthians 13 முதலாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
நான் மனிதர் வார்த்தைகளையும் தூதர் வார்த்தைகளையும் பேசினாலும் அன்பு என திராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
ஐயா, தயவு செய்து இந்த 1 Corinthians 13 மேல பெரிய எழுத்துல அன்பு என்று சொல்லி எழுதுங்க. தயவு செய்து எழுதுங்க. உங்க பைபிள் ஒன்னும் குறைஞ்சு போகாது. எழுதுங்க, அன்பு என்று சொல்லி எழுதுங்க. எழுதி போட்டு இப்ப வாசிங்க.
நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து
மேல இருந்து வாசிங்க.
நான் மனிதர் வார்த்தைகளையும் தூதர் வார்த்தைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
நீங்க நல்ல அந்நிய பாஷை பேசலாம் பாருங்க, நல்லா எல்லாம் தூதருடைய பாஷை பேசலாம். நேற்று முழுத்துன்னு சொப்பனம் காணலாம். நேற்று முழுத்துன்னு ஆண்டவர் வந்து உங்களோட என்னதான் சொன்னாரு நீங்க வந்து எனக்கு சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அன்பு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ஊழியத்தின் அடிப்படையிலே, நாம் செய்கிற காரியத்தின் அடிப்படையிலே எதுவும் நடைபெற போறது கிடையாது. வழங்குறதா? அதன் அடிப்படையிலே தேவன் உள்ளே வாண்டி சொல்ல போறதும் கிடையாது. என்ன நடக்கிறது? நான் மனுஷ பாசிகள் தூத பாசிகள் பேசினாலும் அன்பு இறைக்காவிட்டால் சத்தம் எடுக்கிறேன். கையை தட்டி விட்டீங்க சத்தம் கிளீர் என்று கேட்கும். அங்கால ஒன்றுமே ஒன்றும் கிடையாது.
சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருக்கலாம், தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம், ஆனால் ஆனால் பெரிய விசுவாசம் கூட என்னிடத்தில் இருக்கலாம், ஆனால் அன்பு எனக்குள்ளே இருக்காவிட்டா அதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், ஒரு ஊழியம் நீ தேவனுடைய மனுஷன் என்பதை நிரூபிக்காது. ஒரு ஊழியம் நான் எப்படி செய்கிறேன்? நான் ஒரு பிரசங்கி, நான் ஒரு ஆராதனை செய்கிறவன் என்பது ஒரு தேவ மனுஷன் என்பதை நிரூபிப்பதை விட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பூர்வமாக ஒரு மனுஷன் தான் தேவனுடைய மனுஷன் என்பதை சீக்கிரத்திலே நிரூபிக்க முடியும். என்ன சொல்லுகிறது தெரியுமா? வரங்களை நான் பெற்றிருக்கலாம், நல்ல கனிகளை நான் பெற்றிருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், ஒவ்வொரு நாளும் நான் சொப்பனங்களை காணலாம், ஆனால் சகோதர அன்பு உனக்கும் எனக்கும் இல்லை என்று சொல்லிச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க. அந்நிய பாஷைகள் ஒவ்வொரு ஆராதனையிலும் பேசலாம், அபிஷேக கூட்டத்தில் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்று விழுந்து எழும்பலாம் பாருங்க, ஆனா அன்பு இல்லைன்னு சொன்னா அங்கே ஒதுகுமே இல்லைங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் வந்து நாங்கள் அழகாக ஊழியம் செய்யலாம், அழகாக பாடலாம், அழகாக துள்ளி குதிக்கலாம், தேவ ஆவியானவர் வருகிறதை காணலாம், ஆனா தேவ அன்பு எனக்குள்ள இல்லை என்று சொன்னா, சகோதர அன்பு எனக்குள்ள இல்லை என்று சொன்னா தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. இது சத்தியமாகும். இந்த வருஷத்திலே தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து கொள்ளுங்க, தேவனுக்கு முன்பாக நிறுத்துங்க, அக்கினியிலே வையுங்க, தேவனுடைய பலிபிடத்திலே வையுங்க. ஆண்டவரே பிச்சடு ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தும் ஆண்டவரே, என்னை உருப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை.
சொல்லிக்கொண்டு போலாம், பரவாயில்ல, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, விருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, கிணம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்துவோம், அந்நிய பாசைகள் ஆனாலும் ஒழிந்துவோம், அறிவானாலும் ஒழிந்துவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து.
அப்படியே கடைசி வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலையும் அன்பே பெரியதுன்னு சொல்லி முடிக்கிறார். அன்பே பெரியது. அன்பனுடைய குணாதிசயங்கள் என்ன? ஒருவன் தேவனுடைய அன்பை பெற்றிருந்தால், ஒருவனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணினால், ஒருவனுக்குள்ளே தேவன் இருந்தால் அவனுடைய குணாதிசயங்கள் என்ன? உன்னிடத்துல இன்னைக்கு பார்த்த குணாதிசயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கிறதா இல்லையா? உன்னை ஆராய்ந்துகொள், உன்னை ஆராய்ந்துகொள். சரி, திரும்ப வாசிக்கிறேன். அன்புக்கு அன்பு தேவனுடைய அன்பு உள்ளோர் மனுஷனுக்குள்ள இருக்க கூடாத குணாதிசயம் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும்,
நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, விருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் சந்தோஷப்படும்,
வார்த்தையில சந்தோஷப்படும்,
சகலத்தையும் தாங்கும்,
சகலத்தையும் தாங்க,
சகலத்தையும் விசுவாசிக்கும்,
சகலத்தையும்
நம்பும், சகலத்தையும் சகிக்கும்.
சகலத்தையும் என்ன செய்யுமா?
சகிக்கும்,
சகிக்கும், சகிக்கும், சகிக்கும். இதில் எல்லாவற்றிலையும் கடைசி முடிவு என்ன தெரியுமா? அன்பே பெரிய. தீர்க்க தரிசனம் பெருசு என்று சொல்லல, விசுவாசம் பெருசு என்று சொல்லல, ஊழியம் பெருசு என்று சொல்லி சொல்லல, என் ஓட்டம் பெருசு என்று சொல்லி சொல்லல, என் வசன அருவி பெருசு என்று சொல்லி சொல்லல, என் அபிஷேகம் இருக்கு சொல்லி சொல்லல. என்ன தெரியுமா சொன்னது? அன்பு. அதுவே பெரியதையா, அதுவே பெரியது. இந்த பாருங்க, இதுக்குள்ள எனக்கு நிக்கிறதுக்கு விருப்பம், நல்லா அதுக்குள்ள இருந்து பேசுறதுக்கு விருப்பம். ஆனா எனக்கு இன்னும் ரெண்டு முக்கியமான காரியம் நான் நம்புறேன். எனக்கு கடைசி நேரத்துல ஆண்டவர் எனக்கு என்னுடைய இருதயத்தில் அது வந்து விழுந்துச்சு பாருங்க. அது ரெண்டு நான் பார்த்துட்டு நான் முடிச்சினேன் சீக்கிரமாக இல்லையா? மத்தேயு 5, 5வது அதிகாரம் 23-24 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
ஆகையால் நீ பணிபுடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பணிபுடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
திருப்பி வாசிங்க.
ஆகையால் நீ பணிபுடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
ஐயா, போன வருஷத்துல இருந்தது போல யாரும் செய்யாதீங்க. வந்த வருஷத்துல காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாக தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கு காணிக்கை போடாதீங்க, காணிக்கை போடாதீங்க, உங்க காணிக்க போடாதீங்க. ஏண்டா வேதத்தில் அதுக்கு அனுமதி கிடையாது, வேதம் உனக்கு அதை அலோட் பண்ணல, அதனால போடாத. யாரோடையாவது உனக்கு உறவு சரியில்லைன்னு சொன்னா தேவனுக்கு காணிக்கை கொடுத்து பிரயோசனம் இல்ல, அதனால அதை விட்டுடு. தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிற பொழுது நீ வா ஆனா அதுல நில்லு, நீ வா ஆனா அதுல நில்லு, உன்னை ஆராய்ந்து பார், உன்னை சரிப்படுத்து. இந்த வருஷம் போன வருஷத்தை போல உனக்கு இருக்க கூடாது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அந்த கிருபையை நீங்க லேசாக எடுத்துடாதீங்க. தேவனுடைய இரக்கத்தை இந்த வருஷத்துல லேசாக எடுக்காதீங்க. தேவனுடைய சமூகத்துல நில்லு, நிர்விசாரமாக காணிக்கை போடாத, நிர்விசாரமாக நடந்து கொள்ளாத, நிர்விசாரமாக எதுவும் நான் செய்வேன் சொல்லி நினையாத. தேவன் இறங்கினால் இறங்கினதே, தேவன் இறங்கினால் இறங்கினதே, தேவன் இறங்கினால் இறங்கினதே. சொல்லு ஆண்டவரே, நெல்லை போ, போ காணிக்கை வைத்துவிட்டு போ, சரிப்படுத்து சரிப்படுத்து சரிப்படுத்து, அதற்கு பின்பாக வா தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு அதற்கு பின்பாடு வா. இது நீ தேவனுடைய மனுஷன் என்பதை காண்பிக்கும். முந்தி கனம் பண்ணிக்க, முந்தி போ, முந்தி போ, கனம் பண்ணிக்க. இது நீ தேவ மனுஷன் என்பதை காண்பிக்கும். தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பதை காண்பிக்கும். நீ தேவன்ல நிலைத்திருக்கிறாய் என்பதையும் அது காண்பிக்கும். ஆகையினால தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்க, அப்பொழுது தேவன் உங்களே நிலைத்திருப்பார். சகோதரர்களே அன்பு கூறுங்க, அதனால தேவன் உங்களுக்கு நிலைத்திருப்பா. நீங்கள் தேவ புத்திரர்கள் என்று எண்ணப்படுவீர்கள், தேவனுக்கு சீஷராயிருப்பீர்கள். இன்னும் ஒரே ஒரு காரியம் பார்த்து நான் முடிச்சிருக்கேன். ஒன்று கொரிந்தியர் பதினொன்று இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து வாசி. ஒன்று கொரிந்தியர்
என்றார். போஜனவானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை மடித்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புதித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம், அறிந்தால் நாம் நியாயந்தீக்கப்பட மாட்டோம்.
தேவனுடைய பரிசுத்த பந்தி பாருங்க, இதுல நீங்க விளையாடக்கூடாது, யாரும் விளையாடக்கூடாது. ஏன் தெரியுமா? எனக்கு தான் அதுல ஆபத்து இருக்குது. அநேகர் வியாதி அடைந்து மறித்துருவாங்க, திடீரென்று சிலர் மறித்து விடுவார்கள். ஏன் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஏன் இங்க ஜெர்மன்ல டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது ஏன் மறுக்கன்னு சொல்லி தெரியாது. சபைகள் முழுசிட்டு நிக்குது, ஊழியர்கள் முழுசிட்டு நிக்கிறாங்க. தேவ மனுஷன் ஆயிட்டுதே, தேவ புள்ளி ஆயிட்டுதே, ஒவ்வொரு ஆராதனைக்கும் வந்தானே, டொக்கொண்டு மறுக்கி போயிட்டான், டொக்கொண்டு செத்து போயிட்டான். என்ன நடந்தது, என்ன நடந்தது? உன்னை ஆராய்ந்து தேவனுடைய பந்தியிலே பங்கு பெறு. நிர்விசாரமாக தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பந்தியிலே கலந்து கொள்ளாதீங்க, நிர்விசாரமாக நடந்து கொள்ளாதீங்க, நிர்விசாரமாக தேவனுடைய பந்தியை தைரியமாய் துணிந்து செய்யாதீங்க. இது பரிசுத்தம் உள்ளது, இது ஆண்டவருடைய வருகையை முன்குறித்து உருவாக்கப்பட்டது. போன வருஷத்துல நீங்க செய்வீங்கன்னு சொல்லி இந்த வருஷத்துல செய்ய துணியாதீங்க, துணியாதீங்க. உன்னை ஆராய்ந்துகொள், உன்னுடைய மனச்சாட்சி உன்னை குற்றப்படுத்தலையா செய். மற்றவர்களுக்காக வேண்டி, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றதுக்காக வேண்டி வந்து தேவ பந்தியில பங்கிடாத. அது நீயா இருக்கலாம், நானா இருக்கலாம், எவராயிருக்கலாம்,
தேவனுடைய பந்தி அது தேவனுக்கு பரிசுத்தமானது. அதுல நிர்விசாரமாய் உன்னை ஆராமை நீ செய்வாயே. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை செய்வதனாலே அநேகர் வியாதிப்பட்டு மரித்திருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். உன்னை ஆராய்ந்து கொள் ஐயா, உன்னை ஆராய்ந்து கொள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி உன்னை ஆராய். வேற எதுக்கும் உனக்கு வேண்டாம். மற்றவர் எது சொல்றாரு என்ன சொல்றாரு அது உனக்கு தேவையே இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, பார்த்த வசனங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நீ ஒப்புடுக்கு ஒப்புட்டு பார், சரியா இருக்கிறாயா? தேவனுடைய சமூகத்துல நில்லு. ஆண்டவர என்னுடைய மனசாட்சியில குற்றப்படுத்தல, நம்முடைய சமூகத்துல நிக்கிற ஆண்டவர உமக்கு நான் காணிக்கு கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர, உமக்கு நான் பலியாராதனை செய்ய வந்திருக்கிற ஆண்டவர, பரிசுத்த பந்தியில நான் பங்கிட நான் வந்திருக்கிற ஆண்டவர, என்னுடைய மனசாட்சி உமக்கு முன்பாக திறந்திருக்கிறது என்று சொல்லி நில்லு. அதை விட்டுட்டு நிர்விசாரமாக தேவனுடைய பந்தியில நில்லாத, நிர்விசாரமாக தேவனுக்கு காணிக்க செலுத்தாத. வேணா வேணா தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா. எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து அங்கே பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடின வண்ணமாக நில்லுங்க. தேவன் மாத்திரமங்களை பார்ப்பாராக, தேவன் மாத்திரமங்களை பார்ப்பாராக, தேவன் மாத்திரம் உங்களை பார்ப்பாராக, தேவாவியானவர் மாத்திரம் உங்களை பார்ப்பாராக. ஐயா நான் சொல்லுகிறதுக்கு, நான் சொல்லுகிறதுக்கு உன்னை ஆராய்ந்து கொள், உன்னை ஆராய்ந்து கொள் ஐயா. இந்த பலிபிடத்தில் உன்னை ஆராய்ந்து கொள். இந்த வருஷத்துக்கு உன்னை சரிப்படுத்து. தேவன் கிருபியாய் தந்த இந்த வருஷத்தை வீணாக்காத, உனக்கு உன் கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் அல்லவா, நீ வாழனும், நீ வாழனும், நீ நல்லாய் தேவனுக்கு முன்பாக எழுந்து பறக்கணும், கழுகுகளை போல நீ பறக்கணும். அதற்காக அல்லவா தேவன் இந்த வருஷத்தை உனக்கு தந்திருக்கிறார். அசட்டை பண்ணி விடாத, அசட்டை பண்ணி விடாத, ஏனோ தானோன்னு சொல்லி விட்டு விடாத. நிர்விசாரமாக இந்த வருஷத்தை ஏற்றுக்கொண்டாத. தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணி. தேவனை அன்பு கூறுங்க, சக சகோதரர்களை அன்பு கூறுங்க. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் உங்க கண்களை மூடி உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்களும் தேவனும் தேவ ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். உன்னை ஆராய்ந்து பார். நிர்விசாரமாய் நடவாத. அது வேணாம். கடந்த வருஷத்தோடு போகட்டும். இந்த வருஷம் உனக்கு கருவியாய் தந்திருக்கிறார். தேவனுடைய அன்பிலே நிலைத்தருங்க, தேவ அன்பிலே வளருங்க. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சகோதரர்களே அன்பு கூறுங்க, சபையிலே அன்பு கூறுங்க, ஊழியர்களே அன்பு கூறுங்க. அப்பொழுது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். தேவனுக்கு நாம் புத்திரராய் இருக்கிறோம், தேவனுக்கு நாம் சீஷராய் இருக்கிறோம். உங்களை ஆராய்ந்து அறியாமல் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கவோ தேவனுடைய பந்தியிலே பங்கு பெறவோ துணியாதீங்க. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அதுல துணியாதீங்க. இந்த வருஷம் போன வருஷத்தை போல உனக்கு இருக்காது. அசத்தியா இருந்து விடாத. தேவன் சடுதியிலே இறங்கி நியாயம் விசாரிப்பார். தேவன் சடுதியிலே இறங்கி நியாயம் விசாரிப்பார். நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரமப்பா. உங்கள் பிள்ளைகளா உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. வார்த்தைகளுக்கு நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி. உன்னோடு பேசி இருந்தா நன்றி என்று சொல், நன்றி என்று சொல். தேவனோடு பேசி இருந்தா நன்றி என்று சொல். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.